ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்து முறித்தானது. இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றிய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், ஷஹீதான சாலிஹான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரி, அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்விலே பல வகையான பிரச்சனைகள், சோதனைகள் மனிதனுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்குகிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. பல வகையான பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட வாழ்விலும் பிரச்சனை, வீட்டிலும் ரோட்டிலும் வியாபார இத்தலங்களிலும் நாட்டிலும் பல வகையான பிரச்சனைகளுக்கு நாங்கள் அப்பப்போது முகம் கொடுக்குகிறோம். உள்ளவருக்கு உள்ளதனுடைய பிரச்சனை, இல்லாதவருக்கு இல்லாததன் பிரச்சனை, முடிக்காதவருக்கு முடிக்கவில்லையே என்ற பிரச்சனை, முடித்தவருக்கு முடித்ததனுடைய பிரச்சனை, பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை இல்லையே என்ற பிரச்சனை, பிள்ளை உள்ளவருக்கு உள்ள பிள்ளையினால் உள்ள பிரச்சனை, கொடுத்தவருக்கு கொடுத்த பிரச்சனை, எடுத்தவருக்கு எடுத்த பிரச்சனை, கொடுத்தவர் கொடுத்து விட்டு தரமாட்டானே என்று அவரை தேடி அலைகிறார், எடுத்தவர் எடுத்து விட்டு கொடுக்க முடியாமல் ஒளிந்து மறைகிறார். இப்படி பார்த்தால் எல்லோரும் ஏதோ ஒரு வகையான பிரச்சனையில் இருக்குகிறோம். ஆனால் பிரச்சனைகளை பற்றி இங்கே பேசுவதற்கில்லை. பிரச்சனைகளுக்கான காரணமும் பிறகு பிரச்சனைகளை எவ்வாறு முகம் கொடுப்பது, பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவது, பிரச்சனைகளின் போது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு இந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்பது மூன்றாவது ஒரு விடயம். இன்றைய இந்த குத்துபாவில் நாம் பிரச்சனைகளுக்கான காரணத்தையும் அதற்கான தீர்வையும் பார்ப்போம். அதை எவ்வாறு அணுக வேண்டும் என்பது தனி தலைப்பு, அதுவும் விசாலமாக பேசப்பட வேண்டியது. ஒரு மூமினை பொறுத்தவரையில் பிரச்சனையை சொருக்கத்துக்கு வழியாக அவர் மாற்றிக் கொள்ளலாம், பிரச்சனையை அவரின் வெற்றி பாதையாக ஆக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு தலைப்பு அது தனியானது. எனவே இன்று நாம் பிரச்சனைகள் காரணத்தையும் அதற்கான தீர்வையும் மாத்திரம் பார்க்கணும். அன்றான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரச்சனைகளுக்கான காரணம் என்று பார்க்கையில் பொதுவான என்னுடைய உங்களுடைய மனிதர்களுடைய மனநிலை என்ன தெரியுமா? அவனாலதான் பிரச்சனை, இவனால் தான் பிரச்சனை, அவளால் தான் பிரச்சனை, பார்ட்னரால் தான் எனக்கு பிரச்சனை, மனைவியால தான் எனக்கு பிரச்சனை, மாமியால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும், பக்கத்து வீட்டுக்காரன் தான் இந்த பிரச்சனை காரணம், ஏதாவது செய்திருப்பானோ. எமக்குள்ள பிரச்சனை எல்லாம் அடுத்தவர்களுடைய தலையிலே தூக்கி போட்டு விடுவது, இதுதான் எங்களுடைய இயல்பு. அவனால் பிரச்சனை, இவனால் பிரச்சனை, அவளால் பிரச்சனை, இவளால் பிரச்சனை, நான் ஒன்றுமில்லை, நான் நல்லவன், நான் சுத்தவாதி, எனக்கு வருகின்ற எல்லா பிரச்சனையும் அவனாலும் இவனாலும் அவர்களாலும் இவர்களாலும் என்று பிறருடைய தலையிலே எமது பிரச்சனைகளை தூக்கி போட்டுவிட்டு உள்ளவர்களையெல்லாம் குற்றவாளிகளாக ஆக்கி உள்ளவர்களையெல்லாம் சந்தேகத்தம் கொண்டு பார்த்து அடுத்தவர்களோடு பகைத்துக் கொள்வது, இதுதான் எமது பிரச்சனைக்கான காரணத்தை நாம் காணுகின்ற பொதுவான எங்களுடைய மனோநிலை. அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் எமது பிரச்சனைகளை நோக்கினால் குர்ஆன் சொல்லுகின்ற காரணம் அது வித்தியாசமாக இருக்கின்றது, எமது பார்வைகளுக்கு அது மாறுபட்டதாக இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு முசீபத்தும், அரபு இலக்கண இலக்கியத்தோடு இந்த வசனத்தை நோக்குபவர்களுக்கு விளங்கும், உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு முசீபத்தும் எதுவும் அதன் விதிவிலக்கு கிடையாது. நாட்டினுடைய பிரச்சனையா, பிற மதத்தவர்களால் வருகின்ற பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனையா, மனைவிக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சனையா, பார்ட்னருக்கும் எமக்கும் உள்ள பிரச்சனையா, உங்களுக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு முசீபத்தும் பிரச்சனையும் ஃபதிமா கதபத் ஐதீகும், உங்களுடைய கரங்களினால் நீங்கள் தேடிக்கொண்டது, வயாபு அன் கதீர், அதுவும் அதிகமான உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டு ஒரு சில பாவங்களையே பிரச்சனையாக உங்களுக்கு காட்டுகிறான் தருகிறான் என்பது அந்த வசனத்தினுடைய கருத்து. பண்டான் அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் என்ன சொல்கிறது? எமது பிரச்சனைகளுக்கு வெளிப்படையில் அவர் காரணம், இவர்கள் காரணம், இவர்களுக்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் தான் தூண்டி விடுகிறார்கள், இதற்கெல்லாம் இவர் அவர்தான் காரணம் என்பது வெளிப்படையாக இருந்தாலும், குர்ஆன் அந்தரங்கமான ஒரு யதார்த்தமான பார்வையோடு உங்களுடைய பிரச்சனைக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். மிக இலகுவான முடிவு என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய தலையில எவ்வளவு பிரச்சனைகளை தூக்கி போட்டு விடுவது. நாம் பிழையாக காரணத்தை தீர்மானித்துக் கொள்கிறோம். காரணத்தை பிழையாக தீர்மானித்ததன் விளைவிலே தீர்வு காண்பதிலேயும் பிழையான வழிகளை கையாளுகிறோம். பிறகு என்ன தெரியுமா ஆகுகிறது? இருந்த பிரச்சனையோ சின்ன பிரச்சனை, அதை தீர்க்க போன, அதை தீர்ப்பதற்காக கையாண்ட முறை அதைவிட பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி வேறொரு பிரச்சனையாக அது உருவம் எடுத்து நிற்கிறது. ஏன்? நாம் இனம் கண்ட பிரச்சனைக்கான அடையாளம் கண்ட காரணமே பிழை. எங்கே அங்கே விளைத்து விட்டோமோ பிறகு அந்த பிரச்சனை இதுதான் காரணமா? சரி, அதற்கான தீர்வு இதுதான், இவரை வைத்துக் கொள்வோம்,
அலைத்திருத்து தட்டுவோம், இவனை விளக்கி விடுவோம், இவனுடைய பங்கை கொடுத்து பார்ட்னரை ஒதுக்கி விடுவோம், இவனை விட்டு விடுவோம், வேறொருத்தியை கொடுப்போம் என்றெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு காண முற்படுகிறோம். பிறகு இருந்த பிரச்சனை சின்னது, இப்போது அதற்கு அதிலிருந்து வெளிவருவதற்காக செய்த முயற்சி அது வேறொரு பிரச்சனையாக, இருந்ததை விட பயங்கரமான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் ஆரம்பத்திலே விளைத்து விட்டோம்? அல்லாஹ்வின் நல்லடியாக உண்மையில் வேறு சிலர் எமது பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம். அவர்தானே காரணம், இவர்கள் தானே காரணம், இவள் தானே காரணம் என்பதாக வெளிப்பட இருக்கலாம். அதை மறுக்கவில்லை. ஆனால் பாசத்தோடு நேசத்தோடு வாழ்க்கைக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று துணைவியாக தெரிவு செய்த அந்த மனைவி ஏன் பிரச்சனையாக ஆகிறாள்? அவள் பிரச்சனைக்குரியவளாக மாறுவதற்கு என்னிலே உள்ள குறைபாடுகள் காரணம். அன்பா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நண்பர்களும் பார்ட்னர்களும் என்னோடு இருக்கின்ற ஸ்டாஃப்களும் என்னோடு வாழுகின்ற சக மனிதர்களும் இவரது எதிரிகளாக விரோதிகளாக ஏன் மாறுகிறார்கள்? என்னிலே உள்ள சில குறைபாடுகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கும் படைத்தவனுக்கும் உள்ள உறவு அறுவடும் போது அதிலே நாங்கள் கனவு செய்யும் போது அதிலே கள்ளர்களாக மாறும் போது மனிதர்கள் என்ன மனிதர்கள், காற்று எங்கள் எதிரியாக மாறும், தண்ணீர் எந்த தண்ணீரை குடித்து குளித்து விளையாடுகிறோமோ அந்த தண்ணீரங்களை அழிக்குகின்ற அழிவு படையாக மாறும், எந்த காற்றை சுவாசித்து உல்லாசமாக காற்று வாங்குகிறோமோ இந்த காற்று எம்மை அச்சுறுத்துகின்ற எதிர்ப்படையாக மாறும். எனவே அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நிதானமாக சிந்திப்போம். என் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தன் மனித பிரச்சனைகளாக இருக்கலாம், அவன் காரணம் அவள் காரணம் என்று சொல்வதற்கு முன்பாக நான் என்ன தவறு செய்கிறேன், என்னிடத்திலே பிடிவாத போக்கு இருக்கிறது, என்னிடத்தில் கடின போக்கு இருக்குகிறது, முன்போக போக்கு இருக்குகிறது, நான் எதையுமே குறையாகத்தான் பார்க்கிறேன். ஒரு நாள் கூட மனைவிக்கு நன்றி சொன்னதில்லை, அவள் தொட்டது முடித்ததெல்லாம் குறைவாணுகிறேன். என்னுடைய இந்த குறைகள் தவறுகள் பாவங்கள் நான் ரகசியமாக ரோட்டிலும் நான் ரகசியமாக வெளியிலும் தனிமையிலும் வெளியூர் பயணத்திலும் செய்கின்ற பாவங்கள் தான் என் மனைவி எனக்கு பிரச்சனையாக, என் தொழிலை எனக்கு பிரச்சனையாக, என் நண்பனை எனக்கு பிரச்சனையாக, என்னோடு சேர்ந்து வாழுகின்ற மனிதர்களை எல்லாம் எதிரிகளாக சுவேஷமும் என் மீது காப்பு வெளியும் கொண்டவர்களாக உருவாகுவதற்கு என்னுடைய பாவங்கள் என்னுடைய செயல்பாட்டிலே உள்ள நடவடிக்கையிலே உள்ள தவறுகள் இதுவும் காரணம், இதுதான் அடிப்படை காரணம் என்ற குர்ஆன் சொல்லுகின்ற சரியான காரணத்தை நாங்கள் ஒத்துக்கொண்டால், நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் நானும் ஒரு இந்த பிரச்சனைக்கு காரணம், என்னுடைய பாவம் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ற உண்மையை உள் மனதால் அடிமனதால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் பிரச்சனை தீர்வது அங்கிருந்தே துவங்கிவிடுகிறது. அதற்கான சரியான பரிகாரத்தை நாங்கள் கண்டுவிடுவோம். காரணம் சரியாக இருந்தால் தானே பரிகாரம் சரியாக இருக்கும். காரணமே பிழைத்து விட்டால் பரிகாரம் அதைவிட பெருக்கடி விளையான வழியாக ஆகும். எனவே அன்றான் அல்லாஹ்வின் நல்லடியாக தனி மனித வாழ்விலே வீட்டிலோ தொழிலிலோ குடும்பத்திலோ பிரச்சனை இருக்குகிறதா? தான் பிரச்சனை, அண்ணன் தம்பி கடையில் பிரச்சனை, நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அதனாலதான் இவன் தான் அவன் தான் என்று ஒரே அடியாக அடுத்தவர் தலையிலே தூக்கி போட்டு விட்டு நான் ஒன்றுமில்லை, நான் நல்லவன், நான் குற்றவாளி, அவன்தான் குற்றவாளி என்ற தீர்ப்பே நான் ஒரு குற்றவாளி என்பதற்கு அடையாளம். எனவே என் அண்ணன் எப்படி எனக்கு எதிரியாக மாற முடியும், என் தம்பி எப்படி எனக்கு விரோதியாக ஆக முடியும், என் மனைவி எப்படி எனக்கு தொல்லையாக ஆக முடியும், நான் பெற்ற பிள்ளைகள் எப்படி எனக்கு பிரச்சனையாக மாற முடியும், நான் இவ்வளவு செலவழித்து பாசத்தோடு அன்போடு வளர்த்த பிள்ளைகளே இவர்கள் இப்படி ஆக முடியாது, ஏன் இப்படி எல்லாம் நடக்குகிறது, என்னிலே என்ன குறைவு இருக்கிறது. நாங்கள் திரும்பி பார்ப்போம், என்னை பார்ப்போம், என்னை பார்ப்போம். சகோதரர்களே, ரகசியமான பாவங்கள் பரகசியமான வாழ்க்கையில் விஷ பாம்பாக மாறி அது என்னை கொட்டும். நாம் ஏதோ என்னது கெட்டித்தனத்தினால் இதை திறமை என்று நினைத்துக் கொண்டு ரகசியமான வட்டியோ, ரகசியமான பொருளாதாரத்தின் மோசடியோ, ரகசியமான பாவங்களோ, வெளியூர்களுக்கு போனால் ஏதோ இங்கே அல்லா இருக்கிறான், நல்ல மனிதர்களாக இருந்து விட்டு வெளியூருக்கு போனால் அல்லாவும் இல்லை ஒன்றும் இல்லை என்பது போன்று துணிந்து பாவங்களை செய்கின்ற நிலைகள், இவைகள் தான் விஷ பாம்புகளாக மாறி என்னை கொட்ட ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வும் நல்லதார்கள். எனவே தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வு ஹதீஸ் சொல்கிறது, மன் லஸிமல் இஸ்திகார ஜஅல அல்லாஹு மின் குல்லி ضீக்கின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸி. முதலாவது தனிப்பட்ட ரீதியான எனக்கும் என் அண்ணனுக்கும் பிரச்சனை, எனக்கும் என் பார்ட்னருக்கும் பிரச்சனை, எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை, எனக்கும் இன்னாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை நாங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்து இதில் என்னுடைய தவறு என்ன, நான் விட்டுக் கொடுக்காமல் பிடிவாதமாக இருப்பதுதான் பிரச்சனை முட்டிக்கொண்டு போகுகிறது, நான் இதிலே என்னுடைய பண்பாட்டை சோதிப்பதற்கான ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட், இந்த டெஸ்டிலே நான் பாஸ் ஆக வேண்டும், நான் விட்டுக் கொடுப்போம், நான் மன்னித்து விடுவோம், எனது பிடிவாதத்தை விடுவோம், என்னுடைய பாவங்களை விடுவோம், தௌபா செய்வோம், திருந்துவோம், மாறுவோம் என்று இங்கிருந்து பிரச்சனையை தீர்க்க ஆரம்பித்தால், பிரச்சனைக்கான தீர்வுகளை பரிகாரத்தை இங்கிருந்து நாங்கள் துவங்கினால், என்னிலிருந்து அவனை திருத்த வேண்டும், இவனை மாற்ற வேண்டும், அதனை மாற்ற வேண்டும், கடலில் மாற்ற வேண்டும், பிட்டிங்ஸ் மாற்ற வேண்டும், தொழிலை மாற்ற வேண்டும், எதை மாற்றியும் வேலை இல்லை, மனைவியை மாற்றிய வேலை இல்லை, என்னை நான் மாற்றாத வரைக்கும் ஏன் பிரச்சனை அங்கே இல்லை, பிரச்சனை கடையிலோ இடத்திலோ பிட்டிங்ஸிலோ ஐட்டத்திலோ இல்லை, பிரச்சனை இங்கே உள்ளது, இதை மாற்றாமல் என்னை மாற்றாமல் எதை மாற்றினும் வேண்டிய அல்லாஹ்வு நல்லடியார்களே. மேல் கணக்கம் இத்தனத்தாக இருக்கிறது, சேனல் மாற்றுகிறார், லைட்டை மாற்றுகிறார், வயரிங்கை மாற்றுகிறார், சுவிட்ச் போர்டை புதுத்து மாற்றுகிறார், எதை மாற்றியும் வேலை இல்லை. மேல் கனெக்ஷனை கொடுங்க, எங்க பிரச்சனையோ அதை சரி பாருங்க, எல்லாமே சரியா, லைட்ல வெளிச்சம், காத்துல ஃபேன், ஃபேன்ல காத்து, ஏசில குளிர்ச்சி, எல்லாத்திலிருந்தும் வெளிச்சமும் குளிர்ச்சியும் அலர்ச்சியும் உண்டாகும். எங்க பிரச்சனையோ அதை தீர்த்து விட்டார். அந்த கனெக்ஷனை கொடுக்காமல் எதை மாற்றியும் வேலை இல்லை சகோதரர்களே, இதுதான் நமது நிலை. எனவே தனிப்பட்ட ரீதியாக உள்ள பிரச்சனைகளை நாங்கள் நிதானமாக சிந்தித்து கோட்டு வழக்கு வம்பு என்று இது வழக்குகளுடைய யதார்த்தம் என்ன, எல்லோரும் பாடுபடுவது நான் சுத்தவாளி அவன் குத்தவாளி என்பதை நிரூபிக்க தாங்காதார்கள். 100,000 வழக்கு நாட்டிலே இருந்தால், 100,000 வழக்கிலேயும் 2 தரப்பினரும் 2,00,000 பேர் இருந்தால், இந்த 2,00,000 பேரும் என்ன சொல்கிறார்கள், நான் குற்றவாளி அவன் குற்றவாளி என்பதை நிரூபிக்க லட்சோபலட்சம் செலவழித்து இவரும் சொல்லுகிறார் நான் குற்றவாளி அவன் குற்றவாளி, அவரும் சொல்லுகிறார் நான் குற்றவாளி இவன் குற்றவாளி, ரெண்டு பேரும் தவறு இனிமே இருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள், என்று முன் வந்தால் கோர்ட்டுகளே தேவையில்லை, மூடிவிடலாம், நாங்கள் பேசி செஞ்சு கொள்வோம். என்னில் நான் அன்று அவசரப்பட்டு பேசிவிட்டேன், நான் கோபப்பட்டு கோர்ட்டுக்கு போய்விட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சகோதரர்கள், நாம் ஏன் இருக்கு பிரச்சனை பட வேண்டும்? என்ன வேணும் எடுங்கள், கொடுங்கள், நாங்கள் பேசி அழகாக செய்து கொள்வோம். நானும் இந்த பிரச்சனைக்கு ஒரு பங்காளி, நானும் ஒரு குற்றவாளி என்பதை உள்மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் அங்கிருந்து பிரச்சனை தீர ஆரம்பித்தது. அன்றான அல்லாஹுவின் நல்லடியார்கள் அந்த வகையில் தனி மனித வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு நாங்கள் எமது தவறுகளை இனம் காண வேண்டும், அடையாளம் காண வேண்டும், எமது பலவீனங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு பெரிய மனப்பான்மை தேவை, இது லேட்டான ஒரு விடயம் அல்ல, பெரும் மனப்பக்குவம் தேவை. அது உயர்ந்த மனித பண்பாடு, ஒரு உயர்ந்த மனித நேயம். பிள்ளைகள் பெற்றோரை குற்றம் சொல்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை குற்றம் சொல்கிறார்கள், இப்படி ஒரு சாரார் அடுத்தவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எனவே சென்று தனி மனித பிரச்சனைகளுக்கு எங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டும், திருத்த முயற்சி செய்ய வேண்டும், தவறுகளுக்கு உரியவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாவிடத்தில் இஸ்திகுபார் செய்ய வேண்டும். இஸ்திகுபார் சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது, ரப்பே திரும்பி என்னுடைய ரப்பே என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னுடைய பாவம் தான் எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்கிறது, எனக்கு என்னுடைய பாவம் தான் இப்படி ஒரு தடையாக இருக்கிறது, என்னுடைய பாவம் தான் எந்த ஒரு சோதனையாக இருக்கிறது, என்னை மன்னித்து விடு, என்னை தண்டித்து விடாது என்று எனது குற்றங்களை ஏற்று உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விட்டால் அபூ தாவூதுடைய ஹதீஸ் சொல்கிறது, நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே, மன் லஜிமல் இஸ்திகுஃபார், இஸ்திகுஃபார் செய்வதை யார் கற்றுப்பிடித்துக் கொள்கிறார்களோ, எல்லா வகையான நெருக்கடியில் இருந்து வெளியாகுகின்ற வழியை அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். என்ன பிரச்சனை? மகளுக்கு திருமணமாகாத பிரச்சனையா, குழந்தை இல்லாத பிரச்சனையா, தொழில் இல்லாத பிரச்சனையா, வருமான பிரச்சனையா, எல்லா வகையான பிரச்சனைகளுக்கு சுபஹானல்லாஹ். இந்த ஹதீஸுடைய வாசகம் எப்படி தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு எல்லா வகையான நெருக்கடியில் இருந்து மக்ரஜ் என்றால் எக்ஸிட், வெளியாகுகின்ற வழியை எல்லாம் காட்டுகிறது. இரண்டாவது சல்லல்லாஹு சொல்கிறார்கள், இதை நம்புங்கள், இந்த ஹதீஸை யக்கீன் உறுதியுடன் இஸ்திகார் செய்து பாருங்கள். பலரும் அனுபவப்பட்ட ஒரு மருந்து. இரண்டாவது சொல்கிறார்கள், உம்குல் ஹம்மின் ஃபரஜா, எல்லா வகையான கவலைகளில் இருந்து அல்லாஹ்வுக்கு விடுதலை கொடுக்கிறார். மூன்றாவது சொல்கிறார்கள், அவர் நினைத்து கூட பார்க்காத விதத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் கொடுக்கிறார், ரிஸ்குடைய ஏற்பாடுகளை செய்கிறார். குர்ஆனிலே சூரா நூஹிலே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஹஜரத் நூஹ் அலைஹிஸ் ஸலாத்துடைய வாசகத்தை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான், உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்திக்பார், நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவனாக இருக்கிறான். தண்ணீர் இல்லாத பிரச்சனையா, இஸ்திகார் செய்யுங்கள், மழை பொழியும். பொருளாதார பிரச்சனையா, தொழில் இல்லாத பிரச்சனையா, வியாபாரம் இல்லாத பிரச்சனையா, ஒயுங்கிதுக்கும் பி அம்வாலின், செல்வங்களை அல்லா யுந்திதுக்கும் தொட்டுவான். திருமணம் இல்லாத பிரச்சனையா, உங்களுடைய ரப்பிடத்தில் அப்படியானால் என்ன அர்த்தம்? அல்லாஹ், நான் குற்றவாளி, நான் தான் தவறு செய்து விட்டேன், நான் தான் பாவம் செய்து விட்டேன், இத்தகைய நியமத்துகளை எல்லாம் நான் துஷ்பிரயோகம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு அல்லாஹ் என்று மனமாக, உள ரீதியாக, மன ரீதியாக, மண் லஜிமல் இஸ்திகுஃபாரை யாரு பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, தொடராக ஒரு நாளைக்கு 1000, 2000 என்று தொடர்ந்து இஸ்திகுஃபார் செய்து பாருங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனையையும் ரப்புல் ஆலமீன் அகற்றி நீக்கி தருவான். இந்த குர்ஆன் வசனத்தையும் இந்த அபூ தாவூதுடைய ஹதீஸையும் முன்வைத்து உறுதியோடு செய்து பாருங்கள். அன்றான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அடுத்தது தனி மனித பிரச்சனையோடு சமூக ரீதியான பிரச்சனைகள், நாட்டிலே வருகின்ற பிரச்சனை, இனவாத பிரச்சனை, சுதேச பிரச்சனை, இவைகளுக்கும் வெளிப்படையாக இவர்கள்தான் காரணம், அவர்கள்தான் காரணம், இவர்களுக்கு பின்னணியில் இவர்கள்தான் இருக்குகிறார்கள், அவர்கள்தான் முழு சூழ்ச்சியையும் செய்கிறார்கள் என்றெல்லாம் அடுத்தவர்களுடைய தலையிலே தூக்கி போட்டுவிட்டு, நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் சுத்தவாதிகள், எந்த குற்றமும் இல்லாதவர்கள், எங்களுடைய இந்த தவறும் இல்லை, எல்லா தவறும் அவர்கள்தான், இவர்கள்தான் என்று பிறருடைய தலையிலே தூக்கி போட்டுவிட்டு நாங்கள் சும்மா இருப்பது, இதுவே எங்களுடைய பிரச்சனைக்கு இன்னொரு காரணம். ஏன் பிரச்சனைக்கு தவறான தீர்வுகளை நாங்கள் முடிவெடுத்து வருகிறோம்? இல்லாத இப்படி ஒன்று இருக்கவில்லையே, எந்த காலத்துக்கு முன்பாக இப்படி இவர்கள் இருக்கவில்லையே, நல்லவர்களே, நல்ல மனம் படைத்தவர்களே, இந்த மதமே ரொம்ப நல்ல பண்புகளை போதிக்குகின்ற மதமே, இந்த இனத்தவர்களே மிருதுவான பண்பாடு உள்ளவர்களே, மனிதனை என்ன மிருகங்களை கூட பூச்சி புழுக்களை கூட கொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்ற மனப்பான்மை உள்ள நல்ல மக்களே, ஏன் இப்படி மாறுகிறார்கள் என்றால், உடனே நாம் இவர்களுக்கு பின்னால் அவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை அவர்கள் தான் உருவாக்குகிறார்கள், இவர்கள் தான் பணம் கொடுக்கிறார்கள் என்று எங்கெங்கேயோ பிரச்சனைகளை தூக்கி போட்டுவிடுவோம். அப்படியெல்லாம் உருவாகுவதற்கான காரணம் எங்களிலே இருக்கிறது. தவறு செய்பவர்களை மாத்திரம் இல்லாமல் எல்லோரையும் பாதிக்குகின்ற, எல்லோரையும் தீண்டுகின்ற சோதனைகளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், சிலர் செய்கின்ற தவறுகளினால் ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது, குற்றம் இல்லாதவர்களும் பாதிக்கப்படுவார்கள், அதான் உலகம். மறுமையில் நல்லவர்கள் அவர்களுக்கு அந்தஸ்து, குற்றவாளிகளுக்கு தண்டனை. உலகத்தில் சில தவறுகள் இருக்குகிறது, அந்த தவற்றினால் சமூகமே பாதிக்கப்படும். அந்த தவறுகளில் உள்ளதுதான் பொருளாதார ரீதியான, பண்பாடு ரீதியான மோசடிகள், நம்பிக்கை இல்லை, ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், கலப்படம், வாக்கு மீறல், ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செய்தல், இந்த பண்பாடு ரீதியான பொருளாதார ரீதியான கலவுகள், பண மோகத்திலே எப்படியாவது பணம் தேவை, எவனுக்கு என்ன ஆனால் என்ன, பொய் சொல்ல வேண்டுமா ரெடி, ஏமாற்ற வேண்டுமா தயார், கலப்படம் செய்ய வேண்டுமா பிரச்சனை இல்லை, பணம் கிடைக்குமா சரி, எத்தனை வகையான தவறுகள், எல்லோரும் இல்லை, சுத்தமாக நல்ல விதமாக தொழில்கள் வியாபாரம் செய்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய தவறுகள், உதாரணத்துக்கு பல விடயங்களை நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம், எங்களை விட நீங்கள் அந்த துறையிலே உள்ளவர்கள், தெரிந்தவர்கள், அளவை நிறுவையில் மோசடி செய்வது, அரிசி விட்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அரிசியை உள்நாட்டு அரிசியையும் கலந்து உள்நாட்டு அரிசி என்று விற்கிறார்கள், எங்கே எது தேவையோ அப்படி சொல்லிக் கொள்கிறார்கள். வாகனங்களை விற்பவர்கள் அதனுடைய மைலேஜ் கிலோமீட்டர் 100,000 ஓடி இருந்தால் அதனை மீட்டரை சுற்றி 20,000 என்றோ 5,000 என்றோ என்று ஏமாற்றி விட்டு விடுகிறார்கள். இப்படி எந்தெந்த துறையிலே எங்களுடைய வியாபாரங்கள் இருக்கிறதோ, நல்லவர்கள், தூய்மையாக செய்பவர்கள், நேர்மையாக நடப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சிலருடைய தவறுகளினால் முழு சமூகமும் இலக்காக்கப்படுகிறது, முழு சமூகத்தினுடைய முகத்திலும் கரு பூசுகின்ற வேலைகள் தான் இந்த பொருளாதார ரீதியான மோசடிகள், பொருளாதார ரீதியான துரோகங்கள். சகோதரர்களே, முஸ்லீம்கள் என்ன, மனித பண்பில் கூட இருக்கக்கூடாது, நம்பிக்கை துரோகம், ஒருவர் நம்பி வருகிறார், அந்த நம்பிக்கை துரோகம் செய்வது. சென்ற வாரம் ஹிஜ்ரத்தை பற்றி உங்களிடம் பேசியிருப்பார்கள். ஏன் ஹிஜ்ரி வாரம் வருடம் துவங்குகிறது? நாங்கள் முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். அந்த ஹிஜ்ரத்துடைய படிப்பினைகள் நிறைய இருக்குகிறது. KY1644 இந்த வாகனத்தை அகற்றுமாறு வேண்டிக் கொள்கிறார்கள். எப்போது நாங்கள் பிறருக்கு இடையூறு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும், இது விஷயங்களில் நாங்கள் எப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். KY1644 அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இந்த ஒரு சம்பவத்தை கவனமாக கேளுங்கள். சில சகோதரர்கள் ஆங்காங்கே சுவர்களில் தூண்களில் சாய்ந்து கொண்டு தூங்குகிறார்கள் போல் வழங்குகிறது. கவலையான விடயம். சொத்து பாக்களை அப்படி பயன்படுத்த வேண்டாம். ஆசையோடு ஆர்வத்தோடு கவனத்தோடு கேளுங்கள். பேசுபவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய கவனத்துக்கு ஏற்ற கல்வியில் வெளிச்சங்களை வாழ்க்கையிலே மாற்றங்களை எல்லாம் உண்டாக்குவது உங்களுடைய கவனத்தை பொறுத்துதான். பிரதிபாக்களை மாத்திரம் நாங்கள் சரியாக இந்த விம்பர் வேலைகளை பயன்படுத்தினால் நாங்கள் இறைநேசர்களாக மாறிவிடலாம். ஒன்றும் தேவையில்லை. ஒரு வாரத்தில் ஒரு விடயத்தை நான் எடுத்து நடத்தேன் என்று முடிவு. பேசுகின்ற நானும் பேசுகின்ற நீங்கள். நான் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் இந்த ஜும்மாவிலிருந்து இந்த அமலை செய்து வருகிறேன். பிப்ரவரி தேர்ட் வீக் ஒரு அகரத் ஒரு ஜும்மாவில் எப்படி அது சொன்னாலும் அந்த தவறை நேரத்தை இருந்துச்சு. நான் அந்த தேர்ட் வீக் ஜும்மாவிலிருந்து அதை விட்டுட்டேன். ஒரு வாரத்துக்கு ஒரு விடயத்தை நான் நீங்களும் எடுத்து நடக்கவும் அதை சொல்லவும் எல்லாருக்கும் பரப்பவும் ஒரு விடயத்தை பிடித்துக் கொள்ளும். ஒரு ஜும்மாவில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நான் இதுக்கு பிறகு எடுப்பேன், நடப்பேன், நண்பர்களுக்கு சொல்லுவேன், பார்ட்னருக்கு சொல்லுவேன், மனைவிக்கு சொல்லுவேன், நான் பரப்புவேன். ஒரு வீக் ஒரு கிழமைக்கு இதுதான் இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கொண்டா இந்த ஜும்மாக்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான தேன் படிகளாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் மாறிக்கொண்டே போவோம், முன்னேறி கொண்டே போவோம். இந்த மின்னர் மேடைகளை பயன்படுத்தி இறைநீக்கர்களாக மாறிவிடும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், சென்ற வாரம் அந்த சித்திரத்தை பற்றி பேசியிருப்பார்கள். அதிலே நிறைய பாடங்கள் இருக்கின்றன, படிப்பினைகள். ஒரு விடயம் பாருங்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத் வெல் பிளான், நல்ல திட்டம் போட்டு அதை செய்தார். அல்லாஹ் நாட்டு அது நடக்கும் என்று அப்படி போகவில்லை, திட்டம் போட்டு அழகாக செய்தார். திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்வதை போன்ற புத்திசாலித்தனம் எதுவும் இல்லை என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எதை ஒரு பயணமா பிளான் பண்ணுங்க, ஒரு ப்ரோக்ராமா, ஒரு சின்ன விடயமா அதை பிளான் பண்ணுங்க. மஷூரா செய்யுங்க, அல்லாடத்துல இஸ்திகாரா செய்யுங்க. ஆளுங்கள் இடத்துல நான் இதை எப்படி செஞ்சு கொள்றது, இந்த கல்யாணத்தை எப்படி செய்யறது என்பதை மஷூரா செய்யுங்க, பிளான் பண்ணுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பிளான் பண்ணாங்க. தன்னுடைய ஹிஜ்ரத்து வெளியாகி மக்காவை நோக்கி போறதாக இருந்தால் மக்காவை நோக்கி போற திசை, மக்காவில் இருந்து மதீனாவை நோக்கி போற திசை ஒரு பக்கம் இருக்குது. அந்த திசைக்கு நேர் மாற்றமாக உள்ள சவுத் குகையில போய் தங்கியிருந்தான். நேர் மாற்றமான திசை. அப்துல்லா பின் உரைக்கி என்ற ஒருவரை கைடா வழிகாட்டுவதற்கு நல்ல ரூட் தெரிந்த ஒருவர். இன்று போன்ற பாதைகளில் பாலைவனம் எல்லா பக்கமும் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் சிக்கமா இருக்க அங்கேயா போய் சேர்ந்துருவோம். அப்ப அதுக்கு தேர்ச்சி பெற்ற அடையாளங்கள், இன்ன கல்லு, அதுக்கு அடுத்து இன்ன மலை, இன்ன மரம் என்ற அடையாளங்களை குறிவைத்து ரூட்டுகளை தெரிந்திருந்த விட்டன்னர்கள் இருந்தார்கள். இந்த அப்துல்லா பின் உரைசி என்ற காபிர் பிற மதத்தவர் அவரை கைடாக வழிகாட்டியாக எடுத்திருந்தார். கூறிச்சு சொல்லியிருந்தார்கள், நாங்கள் 3 நாட்கள் சவுறு குகையில இருப்போம். 3 நாட்களுக்கு பிறகு இந்த 2 ஒட்டகங்களை அவங்க அவர கையில கொடுத்துட்டான். இந்த 2 ஒட்டகங்களையும் எடுத்துக்கொண்டு இன்ன இடத்துக்கு வாருங்கள், அங்கே சந்திப்போம். இந்த 3 நாட்களும் மக்காவிலே பயங்கரமான தேடுதல் நடத்துகிறது. ஒரு தலைக்கு 100 ஒட்டகம், ஒரு ஒட்டகம் 2 லட்சம் என்றால் 2 கோடி, 2 தலைக்கு 4 கோடி. இவருக்கு தெரியும் அவங்க 2 பேர் இங்கதான். முழு மக்காவாசிகளும் பதறி அடிச்சுக்கொண்டு தேடுகிறார்கள். இந்த 4 கோடி பொறுமதியான இந்த 200 ஒட்டகங்களும் எனக்கு கிடைக்க வேண்டும். இவர் ஒன்றும் தேவையில்லை, அவரே சொல்லாவிட்டாலும் யாரிடமாவது இன்ன இடத்தில் தான் இருக்கிறாங்க, நீ போய் கண்டுபிடி எனக்கு பாதியத்தா என்று சொல்லியிருந்தா கூட போதும். யாரு ஒரு சாபு சங்கவாதத்தெல்லாம் நம்பினாங்க, அவர் நம்பிக்கை துரோகம் செய்யணும். மூன்று நாளாக தேடுகிறார் விரோதி பக்கத்திலே உள்ளவர் நம்பிக்கை துரோகம் செய்யணும். இது மனித பண்பாட்டிலே உள்ளது. இதற்கு ஈமான் இருக்க வேண்டும், இஸ்லாம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. அது இல்லாதவன் மனிதனே இல்லை. ஒருவர் நம்பி என்னிடம் சாமான் வாங்க வருகிறாரா, சுத்தமாக கொடுங்கள், நான் உண்மையை சொல்ல வேண்டும், கலப்படமற்ற வியாபாரம் செய்ய வேண்டும், தூய்மையானதை நான் கொடுக்க வேண்டும் இல்லையா, அவனை நம்ப வைத்து நான் நம்பிக்கை துரோகம் செய்கிறேனா, அவனுடைய பலவீனத்தையோ அவன் என்னை நம்புகின்ற அவன் என் மீது வைக்கின்ற நல்லெண்ணம் என்னுடைய ஆடையை என்னுடைய தோற்றத்தை என்னுடைய மதத்தை மதத்தின் மீது உள்ள நம்பிக்கையில் என்னிடம் வருகிறான், அந்த நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்து ஏமாற்றுகிறனா, அவன் மனிதனே இல்லை சகோதரர்களே, மனித பண்பாட்டுக்கு மாற்றமாக. எனவே இந்த ரீதியான மோசடிகள் தவறுகள் இது நாம் ஒருவர் செய்தாலும் அவரோடு மட்டும் உள்ளதல்ல, இஸ்லாமிய சமூகத்துக்கு நாங்கள் செய்கின்ற துரோகம், இஸ்லாமிய சமூகத்தினுடைய முகத்திலே கரு பூசுகிறோம். அதே நேரத்தில் நம்பிக்கை நேர்மை நியாயம் உண்மையாக பண்பாட்டாக பண்பாடாக நாங்கள் நடப்பது ரோட்டிலும் ட்ரெயினிலும் பஸ்ஸிலும் பஜாரிலும் கடையிலும் நம்பிக்கை நேர்மை நியாயம் உண்மையோடு உதவி மனப்பான்மையோடு பிறருக்கு உதவி கரம் நீட்டுகின்ற பண்பாடுகளோடு நாங்கள் நடப்பது அது இஸ்லாமிய சமூகத்துக்கே நீங்கள் செய்கின்ற தர்மம் சகோதரர்கள். உங்களுடைய செயல் வடிவிலான தாவா இஸ்லாமிய பண்பாடுகளை பற்றி நிம்பர் மேடைகளிலே இருந்து நாங்கள் பேசலாம், ஆனால் அதை சமூக மயப்படுத்துகின்ற வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது. வியாபாரிகளாக இருக்கிறீர்கள், பாடசாலைகளில் படிக்கிறீர்கள், பல கிளாஸ்களில் மாணவர்கள் படிக்கிறீர்கள், பஸ்ஸிலே ட்ரெயினிலே ஸ்டேஷனிலே ஆப்போசிலே பலரோடும் கலந்து நீங்கள் புலம்புகின்ற வாய்ப்பு உங்களுக்கு தான் கூட இருக்குகிறது. அதற்காக நாங்கள் அப்படி பண்பாட்டுடன் இருக்கக்கூடாது என்பதல்ல, நாம் அதைவிட கடமைப்பட்டவர்கள், அதைவிட நான் சொல்லுகிறேன் வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது. இந்த மேடையிலே நான் உங்களோடு தான் பேச முடியும், ஆனால் நீங்கள் பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் ரோட்டிலும் உங்களுடைய செயல்களிலும் பஜார்களிலும் கடைகளிலும் பெட்ராவிலும் ஏர்போர்ட்டிலும் பிளைட்டிலும் இந்த வார்த்தைகளை இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற வாய்ப்பை நீங்கள் தான் பெற்றிருக்கிறீர்கள். எனவே அன்பான் அல்லாஹ்வும் நல்லதாகும். அந்த வகையில் நாட்டிலே நடத்துகின்ற பிரச்சனைக்கு அவர் இவர் காரணம் என்று நாங்கள் இலகுவாக சொல்லிவிடுவதை தவிர்த்து எங்களுடைய தவறுகளில் இதற்கு காரணம் என்பதை உணர்ந்து ஒன்று இந்த தவறுகளை நானும் நீங்களும் திருத்த வேண்டும், திருந்த வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோடு உள்ள உறவிலே உள்ள தவறுகள் வட்டியும் பாவங்களும் ரகசியமான பாவங்களும் இவைகளை நாங்கள் சௌபா செய்ய வேண்டும். பண்பாடுடன் அடுத்தவர்களுக்கு நடக்க வேண்டும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இப்படியான சிறந்த பண்பாடுள்ள நன்மக்களாக நல்ல சமூகமாக அல்லாஹ் உங்களை ஆசீர்வதிப்பானாக. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் எங்களை ஒரு சிறந்த முன்மாதிரியானவர்களாகவும் சிறப்பான கயிறுகளும் பரக்கத்துகளும் உடைய ஒரு சமூகமாக குடும்பங்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை உண்டாக்குவாயாக. இந்த நாட்டிலே உள்ள பிற மத சகோதரர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது பற்றையும் நல்லெண்ணத்தையும் ஏற்படுத்துவாயாக, முஸ்லீம்கள் மீது அன்பை ஏற்படுத்துவாயாக. உலகெங்கும் உள்ள எல்லா இஸ்லாமிய நாடுகளை நீ பாதுகாப்பாயாக. உலகிலே பல லட்சோபலட்ச முஸ்லீம்கள் பல வகையான இன்னல்களுக்கு சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்கள் அனைவர்களுக்கும் அதிலிருந்து விமோசனத்தை விடுதலை நீ கொடுப்பாயாக. உலகெங்கும் எல்லா நாடுகளிலும் சாந்தி சமாதானம் ஒற்றுமை பாவம் நேசத்தை உலகத்திலே நீ பரப்புவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.